الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وبعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار بني تلقى لجهوريا الله من أيام ليك الله رب العالمين بيت وارمال الله في تقواوي وكلكم منكم من يمتي وناها الله في بيت وارمال إميل مرميل من شريوان بذي எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்ஆவின் துருபாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் எல்லா முஸ்லிம்களையும் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய முத்தமீன்களில் ஆகிய அருவானாக ஆமீன். அன்பானவர்களே, இந்த ஜும்ஆவிலே மறுமையை குறித்த ஒரு நினைவூட்டலை எனக்கும் உங்களுக்கும் செய்யலாம் என்று எண்ணுகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையை முன்வைத்து வாழக்கூடிய மறுமைக்காக வாழக்கூடிய நல்லவர்களில் என்னையும் உங்களையும் ஆகிய அருவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமைகளின் அந்த தொழுகையிலே சூரத்துல் அஅலா, சூரத்துல் காஷியா இந்த இரண்டு சூராக்களை பொதுவாக ஓதுவாங்க. அதற்கு அறிஞர்கள் சொல்கிற பல காரணங்களிலே ஒன்று, இந்த இரண்டு சூராக்கள் ஒரு சிறிய சூராவாக இருந்தாலும் இந்த சூரா முழுமையாக ஒவ்வொரு மூமினுக்கும் மறுமையை நினைவூட்டக்கூடியதாக, சொர்க்கத்தின் மீது அவனுக்கு ஆசையூட்டக்கூடியதாக, நரகத்தை பற்றிய அச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, விசாரணை நாளை பற்றிய பயத்தை உள்ளங்களில் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவேதான் அதிகமாக மக்கள் கூடக்கூடிய இந்த ஜும்ஆ தொழுகையிலே இந்த இரண்டு சூராக்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து ஓதுகின்ற வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அதுபோன்று பெருநாள் தொழுகையிலே அந்த சூரத்துல் அஅலா அத்தியாயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தை கூறுகிறான். நாம் எல்லாம் நம்மை பற்றி சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய, நான் எப்படி என்று ஒவ்வொருவரும் தன்னை பற்றி கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வசனம் அல்லாஹ் தஆலா கூறுகிறான். சூரத்துல் அஅலாவுடைய 16வது 17வது வசனத்திலே بل تؤثرون الحياه الدنيا بل تؤثرون الحياه الدنيا والاخره خير وابقى الله تعالى சொல்கிறார், நீங்கள் உலக வாழ்க்கைக்கு தான் முக்கியத்துவம் தருகிறீர்கள், உலக வாழ்க்கையை தான் நீங்கள் முற்படுத்துகிறீர்கள், உலக வாழ்க்கையை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள். மறுமையா உலகமா என்று வரும் பொழுது மறுமையை விட உலக வாழ்க்கைக்குத்தான் நீங்கள் முன்னுரிமை தருகிறீர்கள். எவ்வளவு கோபமாக சொல்கிறார் பாருங்கள். நம்மை கண்டிக்கும் விதமாக, நமக்கு அறிவுரை கூறும் விதமாக, நம்முடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய தவறை களையும் விதமாக, பல் துன்யா, உங்களுக்கு என்ன ஆடல், நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா, இந்த உலக வாழ்க்கைக்கு நீங்கள் முக்கியத்துவம் தருகிறீர்களே, மறுமையை விட உலகத்தை தேர்ந்தெடுக்கின்றீர்களே, ஆகிரத்துடைய வாழ்க்கை மரணத்திற்கு பிறகுள்ள அந்த மறுமை வாழ்க்கை தான் எல்லா வகையிலும் மிகச்சிறந்த வாழ்க்கை, எல்லா வகையிலும் மிகச்சிறந்த வாழ்க்கை. அல்லாஹு தஆலா ஒன்றை பற்றி அது சிறந்தது மேன்மையானது என்று குறிப்பிடுகிறான் என்றால், அந்த சிறப்பை அந்த மேன்மையை நம்முடைய கற்பனையால் நாம் வர்ணித்து குறிக்க முடியுமா? கையிலும் மறுமை மிக சிறந்தது. இரண்டு விஷயங்களை ரொம்ப குறிப்பிடுகின்றார். ஒன்று, மறுமை வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையோடு அந்த மறுமையை கம்பேர் ஒப்பிட்டு பார்க்க முடியும். எந்த வகையில் இந்த உலக வாழ்க்கையை பார்த்தாலும் இதனுடைய ஆடம்பரங்கள், இதனுடைய செழிப்பு, வசதி, உடல் ஆரோக்கியம், வாலிபம், இப்படி மனதிற்கு விருப்பமான எல்லாமே இந்த உலக வாழ்க்கையில் நிரந்தரமாக மறுமை அந்த மறுமையில் இருக்கக்கூடிய எல்லா இன்பங்களும் நிரந்தரமான. எது நிரந்தரமான இன்பமோ அது சிறந்ததா? எது ஒரு நிழலை போன்று, எது ஒரு நிழலை போன்று முடிந்துவிடக்கூடியது, இல்லாமல் போய்விடக்கூடியது, அந்த இன்பம் சிறந்த இன்பமா? அல்லாஹ் கேட்கிறார், நீங்கள் சிறந்த வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை, அதை விட்டுவிட்டு இந்த சாதாரணமான அற்பமான உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறீர்களே, உங்களுக்கு என்ன? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவி பாட மாட்டார்கள். சில நல்ல கவிகளை முந்திய காலத்து அந்த கவிஞர்கள் கூறியிருக்கிற நல்ல அர்த்தங்களுடைய கவிகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறார்கள். அவர்களும் அதை திரும்ப எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த கவிகளிலே ஒன்று, அலா குல்லு நஈமின் லா மஹாலத ஸாஇலு வ குல்லு ஷைஇன் ஸிவல்லாஹு ஹாலிகு. உமையா இப்னு அபி ஸல்த் என்ற ஒரு பெரிய சிந்தனைவாதி அவர் சொல்கிறார், அந்த கவிதையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லிக் கொள்வார்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்பங்களும் நிச்சயமாக நீங்கக்கூடிய இன்பங்கள் தான். அல்லாஹ்வை தவிர எல்லாம் அழியக்கூடியவர்கள் தான், ரப்பை தவிர எல்லாம் அழியக்கூடியவர்கள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை உண்மைப்படுத்தக்கூடிய வசனத்தை ஓதி காட்டுவார்கள். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அழிந்து விடுவார்கள். நபியே, கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் தக்கைக்குரிய உங்களது ரப்புடைய முகம்தான் நிரந்தரமாக இருக்கும். அங்கிருக்கூடிய அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறதியில் இருக்கக்கூடிய நமக்கு, உலக வாழ்க்கையில் மூழ்கிவிடக்கூடிய நமக்கு, ஒரு பக்கம் இபாதத்திற்கு வந்தால் மறுமை நினைவுக்கு வருகிறது, அடுத்து கொஞ்சம் துன்யாவில் இறங்கினால் சதுப்பு நிலத்தில் மாட்டிக்கொள்பவர்களைப் போல கொஞ்சம்தான் இறங்கலாம், கொஞ்சம்தான் என்பதாக சென்று அப்படியே அந்த துன்யாவிற்குள்ளேயே உழன்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மறுமையை மறக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய நம்மை பலருக்கு நிலைமை ஏற்பட்டு விடுகின்றது. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட மக்களை பார்த்துதான் எச்சரிக்கை செய்து சொல்கிறான், உங்களுக்கு என்ன ஆனது, இந்த உலக வாழ்க்கைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தருகிறீர்களே, உலக வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறீர்களே. மக்களிலே பலரை பாருங்கள், துன்யாவுடைய வாழ்க்கைக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு ஃபார்மாலிட்டி வச்சிருப்பாங்க. ஒரு திருமணம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு எளிமையாக வாழ்க்கையினுடைய ஒரு தேவை அது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு எளிமையாக அதை செய்து காட்டியிருக்கிறார்கள், செய்திருக்கிறார்கள், செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் மறுமையை விட உலகத்துக்கு இன்றைய முஸ்லிம்கள் முன்னுரிமை, முக்கியத்துவம், மதிப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பதற்குரிய நிறைய அடையாளங்களிலே ஒன்று இந்த திருமணத்தை சொல்லலாம். தொழுகைக்கு ஒரு ஏற்பாடு இருக்கார். இன்னும் மறுமையுடைய எத்தனை விஷயங்களை சொல்லலாம். ஆனால் வாழ்க்கையினுடைய ஒரு தேவையாகிய எப்படி உணவு தேவையோ, ஒரு உரை தேவையோ, அந்த மாதிரி ஒரு தேவையாகிய இந்த திருமணத்திற்கு எவ்வளவு ஃபார்மாலிட்டி. பெண் பார்ப்பார்கள், பிறகு அந்த பார்த்த பெண்ணை கன்ஃபார்ம் செய்வதற்கு ஒரு விழா, அதற்கு ஒரு சடங்கு. இப்படியாக இந்த சடங்கானது வாழ்நாளெல்லாம் நீடித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த சடங்கு சம்பிரதாயங்களில் இந்த ஃபார்மாலிட்டிகளில் ஒன்றை கூட மிஸ் ஆகுவதை, ஒன்று கூட மிஸ் ஆகுவதை இவர்கள் தகித்துக் கொள்ளவே மாட்டார்கள். அதற்காக ஒரு யுத்தத்தையே நிகழ்த்தி விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி நிறைய உதாரணங்களை நாம் சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில் மறுமையை விட துன்யாவிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நிலைமைகளுக்கு, அந்த விஷயங்களுக்கு உதாரணம் எவ்வளவு உதாரணம் சொல்லலாம். இன்னொரு உதாரணத்தை பாருங்கள். இந்த உலகத்திலே சம்பாதிக்க வேண்டும், இந்த உலகத்தில் சம்பாதிக்க வேண்டும், ஒரு தரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக மறுமையை விட துன்யாவிற்கு நாம் அதிக முக்கியத்துவம் தருகிறோம் என்பதற்குரிய அந்த விஷயங்களிலே ஒன்று, இன்று நாம் நமக்கும் சரி, நம்முடைய பிள்ளைகளுக்கும் சரி, உலகத்தில் அவர்களுக்கு ஒரு தரமான வாழ்க்கை வேண்டும், ஒரு நல்ல பொருளாதாரம் அவர்களுக்கு ஏற்பட வேண்டும், அவர்கள் வாழ்க்கையிலே சில வசதிகளை நல்ல முறையில் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பொருளாதார கல்விக்கு எந்த அளவு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அதை கற்றுக்கொள்வதற்கு, கற்பிப்பதற்கு, அதில் அவர்கள் படித்து தேர்ச்சி பெறுவதற்கு அவர்களை எந்த அளவு சிரமப்படுத்துகிறோம், அவர்களுக்கு எப்படிப்பட்ட பயிற்சிகளை, வகுப்புகளை மாறி மாறி நாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, கொஞ்சம் நீதமாக நியாயமாக சிந்தித்து பாருங்கள். அதிலிருந்து 1% இந்த பொருளாதார கல்விக்கு, வாழ்க்கையில் தரமான ஒரு பொருளாதாரம் நமக்கு வேண்டும் என்பதற்காக இந்த கல்விக்கு, நான் கல்வியை குறை சொல்லவில்லை, கல்வி வேண்டாம் என்று சொல்லவில்லை, இந்த பொருளாதார கல்விக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்திலிருந்து, அதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஒதுக்கி தரக்கூடிய நேரத்திலிருந்து 1% அவர்கள் அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கு, ஆகிரத்தை அறிந்து கொள்வதற்கு, அவர்களுடைய ஷரீஅத்தை அறிந்து கொள்வதற்கு, அவர்களுடைய தூதரை பற்றி அறிந்து கொள்வதற்கு, ஹலால் ஹராமை பற்றி அறிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்புகளை, அதற்குரிய சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொடுத்திருக்கிறோமா, அதன் பக்கம் அவர்களது கவனத்தை நாம் திருப்புகிறோமா? இப்படியும் உனக்கு ஒரு மார்க்கம் இருக்கிறது, நீ படிப்பில் எந்த அளவு உயர்ந்தாலும் சரி, உன்னுடைய மார்க்கத்தை பற்றிய அறிவு உனக்கு இல்லை என்றால், உன்னுடைய மார்க்கத்தை பற்றி, ரப்பை பற்றி, ஆகிரத்தை பற்றிய அறிவு உனக்கு இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீயும் ஒரு மிருகமும் சமம். மறுமையை அறியாதவன், ரப்புடைய வேதத்தை படித்து உணராதவனும் ஒரு மிருகமும் சமம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா இந்த வேதத்தை இறக்கியது, இதை ஓதி சிந்திப்பதற்காக நமக்கு இறக்கினானா, அல்லது இது முஸ்லிம்களுடைய வேதம் என்று வெறும் பெருமை அளிப்பதற்காக இந்த வேதம் நமக்கு இறக்கப்பட்டதா? யோசித்து பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய இந்த மார்க்க அறிவு என்பது இது புத்தகங்களில் இருப்பதற்காக சொல்லப்பட்டதா, அல்லது முஸ்லிம்கள் வாழ்க்கையில் படித்து செயல்படுத்தி இந்த மார்க்கத்தை பின்பற்றி இதன் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டதா? அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவு உலகம் மிகைத்து விட்டது, நம்முடைய வாழ்க்கையில் மறுமையை விட உலகம் எந்த அளவு மிகைத்து விட்டது என்பதற்கு இப்படி நிறைய உதாரணங்களை சொல்லலாம். உலகமா மறுமையா என்று வந்தால் சொல்வார்கள் அல்லவா, அப்படியே நடுத்தரவிலே மறுமையை விட்டுவிட்டு உலகத்தை தூக்கி கொண்டு சென்று விடுகின்ற நிலையில்தான் இது பெரும்பாலான நிலை இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட பலவீனமான ஈமானுள்ள பலவீனமான மக்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையை பாருங்கள். சூரத்துல் பக்கராவுடைய 197வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், எந்த மறுமைக்காக நீங்கள் வர வேண்டுமோ அந்த மறுமைக்காக நீங்கள் உங்களுக்கு கட்டுச்சாதங்களை, அந்த பயணத்திற்கு தேவையான சாதனங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் மிகச்சிறந்தது தக்வாவுடைய வாழ்க்கை. ஷிர்கை விட்டு விலகி இருப்பது, பெரும் பாவங்களை விட்டு விலகி இருப்பது, அல்லாஹ்விற்கு பிடித்தமான நல்ல காரியங்களை அதிகமாக செய்வது, வியாபாரம் தொழில் துறை என்று உலகத்தில் ஏன் இன்னும் ஆட்சி அதிகாரம் என்று இருந்தாலும் கூட அல்லாஹுவை மறக்காத அந்த வாழ்க்கை தான் தக்வாவுடைய வாழ்க்கை. அல்லாஹ்வுத்தானா மறுமைக்காக நீங்கள் தக்வாவுடைய வாழ்க்கையை எடுத்துக் கொள்ளுங்கள். அறிவுடையவர்களே, வத்தப்பூனியா உளில் அல்பா, அறிவுடையவர்களே என்னை பயந்து கொள்ளுங்கள் என்றால் நான் சொல்கிறேன். என்ன புரிகிறது இந்த வசனத்திலிருந்து? யார் அல்லாஹுவை பயப்படவில்லையோ அவன் ஒரு முட்டான், அவன் ஒரு அறிவி. அல்ல, அறிவாளிகளை பார்த்து உனக்கு அறிவு இருக்கும், ஏனால் வத்த பூனியா உளில் அல்பா, புத்தி உள்ளவர்களே என்னை பயந்து கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு முன்னால் ஒரு நெருப்பு இருக்கிறது, அந்த நெருப்பு யாராவது கையால் சொல்லுவார்களா? ஒரு பெரிய படுபாதாளமான ஒரு குழி இருக்கிறது, பெரிய படுபாதாளமான குழி, அதற்குள் என்ன இருக்கிறது என்றே சொல்ல முடியாது. பாம்பு இருக்கலாம், தேடு இருக்கலாம், எத்தனையோ விஷ ஜந்துக்கள் இருக்கலாம். அந்த குழியை கண்ணால் பார்த்ததற்கு பிறகும் நான் அதுக்கு ஒரு விடுவேன் என்று ஒருவர் கூறினால் அவன் என்ன சொல்லுவான்? படுபாதாளமான ஒரு பயங்கரமான ஒரு பாழடைந்த கிணறு என்று வைத்துக் கொள்வது, அதை பார்த்துவிட்டு நான் அதில் குதிக்க போகிறேன் என்று சொன்னால் அவனை என்ன சொல்வது? கண்ணியத்துக்குரியவர்களே, மறுமை உண்மை என்பதை அறிந்ததற்கு பிறகு நன்மைகளின் கூலி சொர்க்கம், பாவத்தின் தண்டனை நரகம் என்பதை அறிந்ததற்கு பிறகும் நன்மைகளை புறக்கணித்துவிட்டு, நன்மைகளை உதறி தள்ளிவிட்டு அலட்சியம் செய்துவிட்டு ஒரு மனிதன் பாவத்திலே ஆசையோடு ஆர்வத்தோடு முழு ஈடுபாட்டோடு ஒரு வெறியோடு அல்லாஹ்வை மறந்து, இபாதத்தை மறந்து, ஆக்கிரத்தை மறந்து, ஹலால் ஹராமை மறந்து அந்த பாவத்தில் குதிக்கிறான் என்றால், அதிலே சுகம் பெறுகிறான் என்றால், இன்பம் அடைகிறான் என்றால், அவனை விட முட்டால் யாரும் இருக்க முடியும். அல்லாஹ்வுதான் சொல்கிறான், புத்தி உள்ளவர்களே, அறிவுடையவர்களே என்னை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தக்வாவுடைய அந்த வாழ்க்கை அதுதான் ஆகிரத்துடைய அந்த முக்கியத்துவத்தை நமக்கு புரிய தக்குவா இல்லை என்றால் ஆகிரத்தை பற்றிய எந்த விதமான முக்கியத்துவமும் அதற்கு ஒரு கவனமும் அந்த மனிதனிடத்தில் இருக்கார். அவன் என்ன நினைத்துக் கொள்வான் ஆகிரத் என்றால்? இந்த சிலர் சொல்கிறார்கள் அல்லவா, பார்த்துக்கலாம் அவன் போனான். அந்த காலத்திலே அபூஜகல் அபூலாக எப்படி பேசினானோ, அல்லாவுடைய தூதர் எப்படி பேசுறான்னு தெரியுமா? அல்லாவுடைய தூதர் சொல்லாது என்ன கேட்கிற அந்த ரப்பு ஒன்னு ஏழையா வச்சுட்டு என்ன பணக்காரனா வச்சுக்கிறானே அபூஜகல் அபூலத்தை எப்படி பேசுறான்னு அல்லாவுடைய தூதர் இடத்துல உங்களை பக்கீரா வச்சிருக்கிறான். ஆகவே அவன் சொல்றக்கூடிய வார்த்தையை பாருங்க, மறுமை என்று ஒன்று இருக்குமே ஆனால் எப்படி ஆகிரத்து என்று ஒன்று இருக்குமே ஆனால் அங்கும் என்னை ரப்பு உயர்வாகத்தான் வைத்திருப்பான். இந்த துன்யாலேயே எனக்கு வாழ்க்கை வசதிகளை கொடுத்தவன் என்னை மறுமைக்கு கொண்டு வருவானே ஆனால் அப்படி இருக்குமே ஆனால் அந்த ஆகிரத்திலே நான் நல்ல வாழ்க்கையில தான் இருப்பேன், ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை. மாணவர்களே, அந்த காபிர்கள் சொல்லிய அந்த வார்த்தையும் இன்றைய பெயரளவில் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான முஸ்லிம்களுடைய அந்த வார்த்தைகளையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். அவர்களுக்கு அறிவுரை கூறப்பட்டால், மறுமை நினைவூட்டப்பட்டால் என்ன பதில் சொல்கிறார்கள்? நாங்கள் செய்யறது தப்பா இருந்தா அல்லாஹ் எங்களை தண்டிச்சிருப்பாங்கல்ல, நாங்கள் நல்ல வாழ்க்கையைத்தான வாழ்கிறோம். ஒரு பதில். இரண்டாவது பதில் என்ன? மறுமை மறுமை முதல்ல துன்யாவும் பாருங்க, மறுமையை யாரும் பார்த்தா போகும்போது அங்க பார்க்கலாம். போகும்போது இவர்கள் என்ன விளங்கி வைத்திருக்கிறார்கள்? அல்லாஹ்வையும் இவர்கள் புரியவில்லை, ஆகிரத்தையும் புரியவில்லை. மறுமையின் அந்த திடுக்கத்தை, அந்த மறுமையினுடைய அந்த ஒரு திடுக்கம், கைஃப தத்தகூனின் கஃபர்தும் யௌமன் யஜ்அலுல் வில்தான ஷீபா அஸ்ஸமாஉ முன்ஃபதிரும் பி. நீங்கள் நன்றி கெட்டவர்களாக இருந்தால் அந்த ஆகிரத்துடைய ஒரு நாளை நீங்கள் எப்படி அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியும்? அந்த மறுமையின் அந்த நாள் குழந்தைகளையே வயோதிகர்களாக ஆக்கிவிடும், குழந்தைகளை வயோதிகர்களாக ஆக்கிவிடும். வானங்கள் விழுந்து நொறுங்கிவிடும். மறுமையின் அந்த திடுக்கம் பயங்கரமான, அந்த திடுக்கத்தால் பால் கொடுக்கக்கூடிய பெண் தனது குழந்தையை மறந்து விடுவாள். வயிற்றிலே குழந்தையை சுமப்பவள் தனது கற்பத்தை ஈன்றெடுத்து விடுவாள். மக்கள் எல்லாம் மயக்கத்தில் இருப்பதாக நிறைய நீங்கள் பார்ப்பீர்கள். ஒவ்வாகுமே சுகாரா, அது போதையின் மயக்கம் அல்ல. அல்லாஹ்வுடைய அதாப், அல்லாஹ்வுடைய தண்டனை பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகளில் ஒன்று சூரத்துல் கஸஸுடைய 77வது வசனத்திலே சொல்கிறார், ولا تنس نصيبك من الدنيا واحسن كما احسن الله اليك. இந்த அறிவுரை மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலத்தில் அவர்களது சமுதாயத்தில் ஒருவனாக வாழ்ந்த காரூனுக்கு நபி மூசா அலைஹி ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் கூறிய அறிவுரை. காரூனை பற்றி நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். அல்லாஹ் சொல்லி இருக்கிறார், அவன் எப்படிப்பட்ட இந்த உலக செல்வங்கள் கொடுக்கப்பட்டவன். இன்று அது போன்ற ஒரு பணக்காரன் இந்த உலகத்திலே இருக்கவே முடியாது, அவ்வளவு செல்வங்கள் அவனிடத்திலே இருந்தது. அவனுக்கு அல்லாஹ் சொன்ன அறிவுரை என்ன? உனக்கு அல்லாஹ் கொடுத்ததை வைத்து, உனக்கு அல்லாஹ் கொடுத்ததை வைத்து ஆகிரத்தை தேடு. அன்பானவர்களே, இந்த வசனம் நாம் மிக சிந்திக்க வேண்டிய ஒரு வசனம். மூன்று விஷயங்களை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். ஒன்று கவனியுங்கள், உனக்கு அல்லாஹ் கொடுத்ததில், கவனியுங்கள், உனக்கு அல்லாஹ் கொடுத்ததில் ஆகிரத்தை மறுமையை தேடு. இரண்டாவது விஷயம், இந்த துன்யாவிலிருந்து மறுமைக்காக நீ எடுத்து செல்ல வேண்டிய பங்கை மறந்து விடாதே. ஓலா தன்ச நசீபக்கம் இன துன்யா. மூன்றாவது, அல்லாஹ் உனக்கு உதவி உபகாரம் புரிந்ததை போன்று அல்லாஹுடைய அடியார்களுக்கு நீ உதவி உபகாரம் செய். மூன்று அறிவுரைகளை மூசா நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் காரூனுக்கு கூறியது. நாம் ஒவ்வொருவருக்கும், நம்மிலே ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் சொன்ன அறிவுரை. இந்த மூன்று அறிவுரையிலே ஒரு ஒரு விஷயமாக கவனியுங்கள். அன்பானவர்களே, மனிதன் அவன் சிந்தனை தடுமாறுவதற்கும்
அவன் வழிகிடுவதற்கும் மமதை, பெருமை, ஆணவம், கர்வம், அகம்பாவம் அவனுடைய தலையில் குடிகொள்வதற்கும் முக்கியமான காரணங்களிலே ஒன்று நான் சம்பாதித்தது, எனது திறமையால் நான் சம்பாதித்தது, என்னுடைய அனுபவத்தால் நான் சம்பாதித்தது, இந்த செல்வம் எனக்கு சொந்தமானது, எனது செல்வம், நான் உழைத்தது, நான் தேடியது என்று அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை, அந்த செல்வத்தை கொடுத்தவன் ரப்பு என்று உணராமல் அல்லாஹ் நாடினால் உன்னையும் கையெழுந்தக்கூடிய ஒரு ஏழையாக ஆக்கியிருக்கலாமா இல்லையா? ரப்பு தான் செல்வத்தை கொடுக்கிறான், அல்லாஹ் நாடியவருக்கு வாழ்வாதாரத்தை விசாலமாக கொடுக்கின்றான், நாடியவர்களுக்கு சுருக்கமாக்கி விடுகின்றான். ஒருவனை ஏழையாக்குவதும் ஒருவனை செல்வந்தனாக்குவதும் அல்லாஹ்வுடைய செயல். ரப்பு பல இடங்களிலே இதை விரிவாக அழகாக தெளிவாக சொல்கிறோம் அன்பானவர்களே. ஆகவேதான் படித்து அல்லது உழைத்து சம்பாதித்து எவ்வளவுதான் செல்வங்கள் ஒரு மனிதனுடைய கையிலே ஒன்று சேர்ந்தாலும் ரப்பு எனக்கு கொடுத்தான், படிப்பு ரப்பு கொடுத்தான், அறிவு ரப்பு கொடுத்தான், திறமை ரப்பு கொடுத்தான், அனுபவம் ரப்பு கொடுத்தான், எல்லாம் ரப்பு கொடுத்தது என்ற உணர்வும் ஒரு மனிதனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு மூமினுக்கு வந்துவிடுமையானால் அவன் கண்டிப்பாக வறுமையை மறக்க மாட்டான். ஒரு மனிதன் இந்த செல்வம் அல்லாஹ் கொடுத்தது என்று நினைத்து விட்டால் அவன் அல்லாஹ்வுடைய தொடர்பிலே இருக்கான், வறுமையை மறப்பானா? மறக்க மாட்டான். ஆகவே அவன் என்ன செய்வான், இந்த துன்யாவை வைத்து மறுமையை எப்படி அடைவது என்ற முயற்சியில் இறங்கி விடுவான். அவனுக்கு இந்த துன்யா முக்கியம் அல்ல, இந்த செல்வம் முக்கியமாக இருக்காது. இந்த செல்வத்தை வைத்து மறுமையை எப்படி வாங்கலாம், எத்தனை மஸ்ஜிதுகளை கட்டலாம், எத்தனை மதரசாக்களை கட்டலாம், எத்தனை யத்தீம்களை படிக்க வைக்கலாம், எத்தனை மிஸ்கீன்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கலாம், காரணம் என்ன, இவைதான் நாளை மறுமையிலே அவனுக்கு ஆகரத்திலே வரப்போகுது. அன்பானவர்களே, ஒரு மனிதன் என்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் எனது ரப்பு கொடுத்த செல்வம் என்ற எண்ணத்திற்கு அவன் வந்துவிட்டால் அவன் அந்த செல்வத்தை ஆகிறதுக்காக திருப்பி விடுவான். எப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் வாழ்ந்தார்களோ, அந்த தோழர்களிலும் வியாபாரிகள் இருந்தார்கள், செல்வந்தர்கள் இருந்தார்கள், ஆனால் மறுமையின் காரியம் என்று வந்துவிட்டால், மறுமையின் காரியம் என்று வந்துவிட்டால், நாம் உதாரணத்திற்கு லட்சத்தில் ஒன்றை கொடுத்தால் அவர்கள் லட்சத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தது போக மிச்சம் இருந்தால் துன்யாவை பார்த்துக் கொள்ளலாம் என்ற அளவுக்கு அவர்களுடைய ஈமான் உயர்ந்திருந்ததற்கு காரணம் என்ன, இந்த செல்வம் அல்லாஹ் கொடுத்தது என்ற நம்பிக்கை அவர்களுக்கு யக்கீனாக இருந்தது. நமக்கு எவ்வளவுதான் வாயால் சொன்னாலும் உள்ளத்திலே அந்த உறுதி இல்லை, உள்ளத்திலே அந்த நம்பிக்கை இல்லை. எனவேதான் சொந்த தாய் தந்தைக்கு கூட கொடுக்காத கல்விகளை துன்யாவிலே பார்க்கிறேன், சொந்த சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு, இரத்த பந்தங்களுக்கு கூட உதவி செய்யாத கருமிகளான செல்வந்தர்களை முஸ்லிம்களிலே பார்க்கிறோம், அண்டை வீட்டார்களுக்கு எத்தனையோ சேதங்கள் ஏற்படுவதை பார்க்கிறோம், பாதிப்புகள் ஏற்படுவதை பார்க்கிறோம், தேவை உள்ளவர்கள் அந்த நேரத்திலே கையேந்துவதை பார்க்கிறோம், அவர்களுக்காக உதவக்கூடிய மக்கள் கையேந்தி வருவதை பார்க்கிறோம், ஆனால் கொடுப்பதற்கு மனம் இல்லை, வழங்குவதற்கு மனம் இல்லை. காரணம் என்ன, நான் தேடி இந்த செல்வத்தை எப்படி கொடுப்பது? ஆகவேதான் கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று ஜக்காத்து கூட கொடுக்காத பல முஸ்லிம் பேர் தாங்கிகள் இருப்பதை பார்க்கிறேன். கட்டாயமான ஒன்று, அது கொடுக்கவில்லை என்றால் அவனுக்கு இஸ்லாமிய பங்கில்லை. யார் தொழுகையை ஜக்காத்தை பிரித்து பார்த்தானோ அவனுக்கு மார்க்கத்திலே பங்கில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் தொழுகையை ஜக்காத்தை பிரித்து பார்த்தார்களோ, யார் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே கொடுக்கப்பட்ட ஜக்காத்திலிருந்து ஒரு ஒட்டக குட்டியை கூட இப்போது மறுப்பார்களோ அவர்களிடத்திலே நான் போர் செய்வேன், யுத்தம் செய்வேன் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று முஸ்லிம்கள் என்று சொல்கிறார்கள், ஆதிகள் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஜகாத்தை கொடுப்பதில்லை. அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த ஒரு அடிப்படையை சொல்கிறான் பாருங்கள். வகுத்தது ஃபீமா ஆதாக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு கொடுத்தது. செல்வம் அல்லாஹ் உனக்கு கொடுத்தது. பதவி அல்லாஹ் உனக்கு கொடுத்தது. வசதி வாய்ப்புகள் அல்லாஹ் கொடுத்தது. அல்லாஹ் கொடுத்ததை வைத்து ஆகிரத்தை நீ தேடிக்கொள். அல்லாஹ் கொடுத்ததில் ஆகிரத்தை நீ தேடிக்கொள். ஆகிரத்துக்காகத்தான் இந்த துன்யா, இந்த அறிவு, இந்த செல்வம், இந்த பதவி, இந்த மரியாதை இவையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டது என்பதை உணர்ந்தவன் முஸ்லிம். இந்த துன்யா துன்யாவுக்காகவே கொடுக்கப்பட்டது என்ற எண்ணத்தில் வாழ்பவன் அவன் ஒரு காகிரன். இந்த துன்யா துன்யாவுக்காகவே கொடுக்கப்பட்டது அந்த நம்பிக்கையில் வாழக்கூடியவன் காகிரன். காரணம் என்ன? அவன் ஆகிறதுக்காக செலவு செய்ய மாட்டான். அப்படியே சில தர்மங்களை செய்தாலும் இந்த துன்யாவிலே பெயர் புகழுக்காக செய்வான். புரிந்துவிடும் அவ்வளவுதான். அன்பானவர்களே, இது ஒரு முக்கியமான அடிப்படை. மறுமையை நம்பக்கூடியவன் இந்த துன்யாவை மறுமைக்காக அவன் வைத்துக் கொள்வான். தன்னுடைய வாழ்க்கைக்காக, தனது குடும்பத்திற்காக, தன்னுடைய தேவைகளுக்காக அவன் பயன்படுத்தினாலும் அவனுடைய லட்சியம் நோக்கம் எதுவாக இருக்கும்? ஆகிறதாக இருக்கும். இரண்டாவது விஷயம் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், இதற்கு அறிஞர்கள் இரண்டு விதமான விளக்கம் சொல்கிறார். ஒன்று, ஆகிறதுக்காக செலவு செய்யக்கூடிய நீ துன்யாவிலும் உன்னுடைய தேவைகளை மறந்துவிடாது. உனக்கு தேவையான விஷயங்களையும் இந்த செல்வத்தை கொண்டு ஹலாலான வழியில நீ தேடிக்கொள். அல்லாஹு தஆலா சொல்வதை போல நீங்கள் செல்வத்தை செலவு செய்யும் போது முற்றிலுமாக கைகளை விரித்து அள்ளி எல்லாவற்றையும் கொடுத்து விடாதீர்கள். கைகளை சுருக்கி மடக்கி வைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் நடுநிலையாக அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யுங்கள். வல்லதீன இதா அன்பகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன தாலிக கவாமா. முஃமின்கள் யார்? அவர்கள் தர்மம் செய்யும் போது எல்லாவற்றையும் அள்ளி கொடுத்து விட்டு அவர்கள் நடுத்தரவுக்கு வரக்கூடிய அளவுக்கு அவர்கள் இருக்க மாட்டார்கள். கைகளை சுருக்கியும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். இது யாருக்கு? பொதுவாக மூமின்களிலே ஒரு நடுத்தர மக்களுக்காக அல்லாஹ் சொல்லப்படும். அபூபக்கருடைய ரேஞ்சிலே யார் சென்று விட்டார்களோ, அந்த தகுதியிலே யார் சென்று விட்டார்களோ, தான் ஏழையானாலும் அல்லாஹ் அந்த ஏழ்மையை அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொண்டு பிறரிடத்திலே கையேந்தாமல் இருக்கக்கூடிய அந்த சபர் இருப்பவர்களுக்கு அதற்கு வேற சட்டம் இருக்கிறது. இப்படி ஒரு விளக்கம் சொல்கிறார்கள். இன்னொரு விளக்கம் என்ன? இதுவும் மறுமையை குறித்து அல்லாஹ் சொன்னது. இந்த துன்யாவில் இருந்து மறுமைக்காக நீ எடுத்துச் செல்ல வேண்டியதை மறந்து விடாதே. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நாம் எதை சம்பாதித்தாலும் எதை அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்தோமோ, எதை அல்லாஹ்வுக்காக கொடுத்தோமோ, அதுதான் நமக்கு ஆகிரத்திலே வரக்கூடியது. மிச்சம் எல்லாம் இந்த துன்யாவிலே நமது சந்ததிகளுக்காக விட்டு வைத்து விட்டு செல்லக்கூடியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை வீட்டுக்கு வந்தார்கள். அன்றைய தினம் ஆடு ஒன்று அறுக்கப்பட்டிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவிடத்தில் கேட்டார்கள், ஆயிஷா, இந்த ஆடு அறுத்தோமே அதுல ஏதாவது மிச்சம் இருக்கான்னு சொல்லி. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா பதறி விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு சாப்பிடுறதுக்கு கேட்கிறாங்க, யாருக்கு விருந்து வைக்கிறதுக்கு கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துட்டோமே, இந்த ஒரு சின்ன மூன்சப்பை கொஞ்சோண்டுதான் பாக்கி இருக்கு, மீதம் இருக்கு என்று சொல்கிறார்கள். எல்லாவற்றையும் கொடுத்து காலியாகிவிட்டது, அந்த ஒரு சின்ன சப்பை மட்டும் மீதம் இருக்கிறது என்று சொன்னார்கள். உடனே ரசூலுல்லாஹ் பதிலளித்தார்கள், ஆயிஷா, எல்லாம் மிச்சமாக நிரந்தரமாக பாக்கியாக இருக்கிறது, அது ஒன்றை தவிர. எதை நீ ஏழைகளுக்காக கொடுத்தாயோ, விருந்தினர்களுக்காக கொடுத்தாயோ, அண்டை வீட்டார்களுக்காக கொடுத்தாயோ, அது எல்லாம் நமக்கு ஆகரத்தில் நிரந்தரமாக நமக்கு கிடைக்கக்கூடியது. எதை நாம் சாப்பிடுவதற்காக வைத்தோமோ அதை நாம் சாப்பிட்டு அழித்து விடக்கூடிய. அன்பானவர்களே, எதை நாம் அல்லாஹ்வுக்காக கொடுத்தோமோ அதுதான் நமக்கு, எதை நாம் அல்லாஹ்வுக்காக கொடுத்தோமோ, ஏழைகளுக்காகவோ, மந்திரிகளுக்காகவோ, மதரசாக்களுக்காகவோ, அல்லாஹ்வுடைய தீனுக்காக, இப்படி நாம் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி அல்லாஹ்வுடைய தீனுக்காக நன்மையின் வழிகளில் எந்த ஒரு வழிக்கு நாம் கொடுத்தாலும் அதுதான் நமக்குள்ள செல்வம். அதைத்தான் மறுமையிலே நாம் அனுபவிக்கப் போகிறோம். உமா துக்கத்தி மூடி அன்புசிக்கும் நீங்கள் உங்களது செல்வத்தில் இருந்து எதை அல்லாஹ்விடம் முற்கூட்டி அனுப்பி வைத்துக் கொள்கிறீர்களோ அந்த செல்வம் சிறந்த செல்வமாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள், மிக மகத்தான கூலி உடையதாக இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆகவே அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த துன்யாவில் இருந்து மறுமைக்கு நீ எடுத்து செல்ல வேண்டிய பங்கை மறந்து விடாதே. அடுத்து சொன்னார்கள் முக்கியமான விஷயம், செல்வ நிலைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முஸ்லிமும் உணர வேண்டிய வசனம். ஏனென்றால் செல்வ நிலை இருக்கிறது பாருங்கள், ஒரு மனிதனை தடுமாற வைக்கக்கூடிய ஒன்று. பணம் இருக்கிறது, ஒரு மனிதனுடைய குணத்தை மாற்றக்கூடிய ஒன்று. வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, ஒரு மனிதனுடைய சுபாவத்தையே மாற்றக்கூடிய ஒன்று. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, அல்லாஹ்வின் மார்க்கத்தை கொண்டு தங்களை பாதுகாத்துக் கொண்டவர்களை தவிர. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக காரூனுக்கு சொன்ன அறிவுரை இன்று நமக்கும் இது உள்ள அறிவுரை. அல்லாஹ் சொல்கிறான், பிறருக்கு நன்மை செய்து கொண்டே இரு, இஹ்சான், உபகாரம் உதவி ஒத்தாசை செய்து கொண்டே இரு. எப்படி கம்மா அஹ்சன அல்லாஹ் இலைக், அல்லாஹ் உனக்கு உதவி செய்திருக்கிறான் அல்லவா, அல்லாஹ் உனக்கு உதவி செய்திருக்கின்ற காரணத்தால் நீ அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு உதவி செய்பவனாக இரு. புரியவர்களே, கொஞ்சம் நினைத்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய இந்த தீன், அல்லாஹ்வுடைய இந்த வழிகாட்டுதல் எவ்வளவு துல்லியமாக ஒரு மனிதனை நெறிப்படுத்துகிறது. ஒரு மனிதனை அவனுடைய நேரான பாதையிலே அவனுக்கு தடுமாற்றம் இல்லாமல், சிந்தனையிலே அவனது அறிவிலே அவனது எண்ணங்களிலே குழப்பம் ஏற்பட்டு விடாமல். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு சிந்தனையிலே குழப்பம் ஏற்பட்டு விட்டால் அது பாலிலே கலக்கப்பட்ட விஷத்தை போலவே. ஒரு மனிதனுடைய அறிவு புத்தி தடுமாறிவிட்டால், அந்த புத்தியிலே கோளாறு ஏற்பட்டு விட்டால் ஒரு நல்ல உணவிலே விஷம் கலக்கப்பட்டதை போல. கொஞ்சம் விஷம் கலந்தால் போதும், உணவெல்லாம் உணவனுடைய அளவுக்கு விஷத்தை கலக்க தேவையில்லை. அன்பானவர்களே, இதுதான் ஒரு மனிதனுடைய நிலை. செல்வம் வரும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இந்த செல்வத்தை கொடுத்தால் நான் அதை அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு கொடுக்கிறேன். அது உங்களது உறவுகளுக்கு கொடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் வந்து கேட்டார்கள், நபியே எதை தர்மம் செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள், எதை எவ்வளவு தர்மம் செய்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, யாருக்கு நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பது முக்கியம். நீங்கள் செல்வத்தில் எதை நீங்கள் தர்மம் கொடுக்க போகிறீர்களோ, செலவழிக்க போகிறீர்களோ, முதலாவதாக ஃபலில் வாலிதை, உனது பெற்றோருக்காக, உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்காக நீ கொடுக்கும். எப்படி தனக்கெல்லாம் செலவு செய்ததற்கு பிறகு மிச்சம் இருந்தால் பெற்றோர்களுக்கு பார்த்தான், அதிலும் அளவு வைக்கும் பாதுகாக்க வேண்டும். நீ கொடுக்க வேண்டியதில் முதலாவதாக யாருக்கு, அல்லாஹ் உனக்கு சொல்லவில்லை, உனது பிள்ளைகளுக்கு சொல்லவில்லை, உனது மனைவிக்கு சொல்லவில்லை, யாரை சொல்கிறான், யாரை சொல்கிறான், குல் மா அன்ஃபக்து மின் கைரின் ஃபலில் வாலிதை, உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு கொடு. குல் மா அன்ஃபக்து மின் கைரின் ஃபலில் வாலிதை. இரண்டாவது வல் அக்ரபி, நெருக்கமான உறவுகள், அதில் மனைவி வருவான், பிள்ளைகள் வருவார்கள். தாய் தந்தை நமது செல்வத்திலே முற்படுத்தப்பட வேண்டியவர்கள். அவர்கள் பணக்காரங்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்முடைய செல்வம் தேவையில்லாமல் இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். பிள்ளைகள் தங்களை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு அவர்களுடைய ஹக்கை கொடுக்க வேண்டும். குல்மகன் பக்து மின் கைரின் ஃபலில் வாலிதைன் வல் அக்ரபீன் வல் யதாமா. எத்தீம்களிலே முதல் உரிமை யாருக்கு என்று சிலரை பார்க்கலாம். எங்கேயோ ஒரு ஊர்ல உள்ள எத்தீம்களுக்கு கொடுப்பாங்க, என்ன பேரு அங்க இவர் விழாவில் கூப்பிட்டு நம்ம எத்தீம் கானாவுக்கு பில்டிங் கட்டி கொடுத்தவரு, நம்ம எத்தீம் கானாவுக்கு ஒரு மாசம் ஒரு வருஷத்துக்கு ₹100,000 கொடுத்தவர்னு சொல்லிட்டு மாலை போடுவாங்க, பேர் வாசிப்பாங்க. இதே தன்னுடைய ரத்த உறவுகளிலே தன்னுடைய சகோதரியின் கணவர் இறந்து அவருடைய பிள்ளைகள் எத்தீமாக இருப்பார்கள், தன்னுடைய சகோதரனுடைய பிள்ளைகள், சகோதரன் இறந்த அந்த பிள்ளைகள் எத்தீமாக இருப்பார்கள். இவருடைய பிள்ளை உயர்ந்த பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருப்பார், இவருடைய பிள்ளைகள் வசதியான வாழ்க்கை வாழ்வார்கள். தன்னுடைய இரத்த சகோதரன் சகோதரியுடைய பிள்ளைகள் அன்றாட சாதாரணமான ஒரு வாழ்க்கைக்கு அவர்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். இல்லை என்பார்கள், முதலில் நம்முடைய இரத்த உறவுகளில் உள்ள அனாதைகளுக்கு, அதற்கு பிறகு அப்படி அப்படியாக யார் யார் அடுத்தடுத்து நெருக்கமாக இருக்கிறார்களோ, முல்லாவில் உள்ளவர்கள், தெருவில் உள்ளவர்கள், இப்படியாகத்தான் நம்முடைய செல்வத்தை செலவு செய்கிறோம். அடுத்து வழிபோக்கர்கள் யார் வழியிலே வந்து சிரமத்திற்கு ஆளாகி விடுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடன் உதவி செய்ததை போன்று பிறருக்கு நீ உதவி செய்வாயாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஒரு ஹதீஸை இமாம் அஹ்மத் பதிவு செய்கிறார்கள். மன் கானத்தில் ஆகிறது ஹம்மஹு, யாருடைய கவலை சிந்தனை மறுமையாக இருக்குமோ அவருடைய பிரிந்திருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் ஒருங்கிணைத்து விடுவான். அவருடைய செல்வத்தை அவருடைய இரண்டு கண்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் வைத்து விடுவார். எப்போதும் மன நிறைவோடு இருப்பார், இருப்பது போதும் என்று இருப்பார். துன்யா வகையதாக துன்யா அவரை தேடி வரும், துன்யா அவரை தேடி வரும், நிர்பந்தமாக அவரை தேடி துன்யா வந்துவிடும். யாருக்கு துன்யா கவலையாக இருக்குமோ, துன்யாவை பற்றி அதிக சிந்தனை இருக்குமோ, அவருடைய ஒருங்கிணைந்த காரியங்களையும் அல்லாஹ் பிரித்து பிரித்து விடுவான். அவருடைய வறுமையை அவருடைய இரண்டு கண்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் வைத்து விடுவான். வலம் யுக்தி என துன்யா இல்லாமா புரிந்திருக்கிறது, அவனுக்கு துன்யாவில் எது விதியில எழுதப்பட்டதோ அதை விட எதையும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வசனம், அந்த வசனம் எப்போதுமே நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நம்முடைய சிந்தனைகளிலே இருக்க வேண்டும். சூரத் நிசாவுடைய 77வது வசனம், குல் மதாஉத் துன்யா கலீல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், உலகத்தினுடைய செல்வம், உலகத்தினுடைய வசதி இது ரொம்ப அற்புமானது, காலத்தாலும் குறைவானது, அளவாலும் குறைவானது. துன்யாவுடைய வசதி எவ்வளவுதான் கட்டி ஆள முடியும், சரி மொத்த துன்யாவுக்கே ராஜா வைத்தார், மொத்த துன்யாவுக்கு கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும், வடக்கிலிருந்து தெற்கு வரைக்கும் உள்ள எல்லா செல்வத்துக்குமே ராஜா வைத்தார். மறுமையை கவனிச்சு பாருங்க, ஒரு சாதாரணமான மூமினுக்கு, அதுவும் நரகத்திலிருந்து அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட்டு தவழ்ந்து தவழ்ந்து கடைசியில சொர்க்கத்துக்கு வரக்கூடிய சாதாரணமான அந்த மூமினுக்கே இந்த துன்யா மாதிரி 10 மடங்கு சொர்க்கத்தை அல்லாஹ், இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறார். அதுக்கு பிறகு அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிழமத்தும் இந்த துன்யாவை விட மிகப்பெரியதாக இருக்கும். நினைச்சு பாருங்க, துன்யா பதிவு தவியை நீங்கள் சொல்லுங்கள், துன்யாவுடைய இன்பம் வசதி அற்பமாக ஆகிறதோடு அதை ஒப்பிடவே முடியாது, அளவையும் ஒப்பிட முடியாது. இந்த துன்யாவில் ஒரு மரம் ஒரு கோட்டை வைக்கிறீங்க, எல்லாருக்கும் அது பெரிய கோட்டை வரும், அது ஒரு பங்களா இருக்கு. நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் ஒரு மரத்தை ஒரு குதிரை வீரன் வேகமாக குதிரையை விரட்டி 100 வருடங்கள் பயணித்தாலும் அந்த மரத்தின் நிழலை அவர் குறித்திருக்க முடியும். இந்த துன்யாவில் எவ்வளவு பெரிய கோபுரத்தை கட்ட முடியும் என்று பாருங்கள். நாளை மறுமையிலே இமாம் புகாரி பதிவு செய்யக்கூடிய அறிவிப்பு, நாளை மறுமையிலே ஒரு மூமினுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கோபுரங்கள் டவர், புர்ஜ் டவர், அந்த டவர்களிலே ஒன்று ஒரே முத்தினால் செய்யப்பட்டிருக்கு, சிங்கிள் முத்து. உயரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அகலத்தை பற்றி சொல்லவில்லை. சித்தூன மீலன் பிஸ்தமா, உயரத்தில் 60 மைல்கள், ஒரே முத்து, ஒரே முத்து உயரத்தில் 60 மைல், ஒரு பில்டிங் உயரத்தில் அவ்வளவு தூரம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு மாளிகையில் 70,000 அறைகள், அவனுக்கு வேலை செய்வதற்கு அவ்வளவு பெரிய பணிவிடையாளர்கள். நினைச்சு பாருங்க, உலக இன்பம் அற்பமானது, குறைவானது, அளவிலும் குறை குறைவானது, காலத்திலும் குறைவானது. ஒரு மனிதன் வாழ்க்கையிலே ஒரு வசதியான வாழ்க்கை அவன் பெறுவதற்கு எவ்வளவு வயது தேவை? ஒரு 40 வயசுல அடையலானா இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய ஆளா அவரு இந்தியாவிலே பெரிய பணக்காரர், உலகத்திலே பெரிய பணக்காரர் சொல்லிட்டு ஒரு 50 வயசுல அடைகிறான்னா அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் அனுபவிக்கும்? ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தா முடிஞ்சு போச்சு, ஒரு சுகர் வந்தா முடிஞ்சு போச்சு, ஒரு பிபி வந்தா முடிஞ்சு போச்சு. இந்த உலகத்தை நீ அனுபவிப்பதும் அற்பமான காலம் தான் அனுபவிக்க போகிறாய். ஆனால் ஆகிற அங்கே மௌத்தும் இருக்காது, நரகத்துக்கு ஒருத்தர் போயிட்டானா மௌத்தும் இருக்காது, வாழவும் முடியாது. அந்த அதாவது ஆகிரத்து நிரந்தரமானது, மறுமையின் அந்த சொர்க்க வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை, நிரந்தர வாழ்க்கை, அவ்வளவுதான், முடிவில்லாத வாழ்க்கை. இந்த வசனம் நமக்கு மிகப்பெரிய ஒரு உணர்வை, சிந்தனையை கொடுக்கக்கூடிய வசனம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸை கூறி நிறைவு செய்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், முதலிலே ஒரு கோட்டை போட்டார், ஒரு கோல், அதுக்கு பிறகு ஒரு பெரிய கோல் போட்டார், அரசு சொன்னார் பெரிய கோல் போட்டார், அப்புறம் கூர்கான ஒரு கோல் போட்டார், மூணு கோல், ஒரு கோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டாங்க, அப்புறம் ஒரு கோடு நீட்டி போட்டாங்க, அப்புறம் குறுக்கால ஒரு கோடு போட்டாங்க. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த முதல்ல போட்ட கோடு இருக்குல்ல, முதல்ல போட்ட கோடு இதுதான் மனிதன், இப்படி புரிய வைக்கிறார்கள் பாருங்க. இதுக்கு மேலேயும் ஒருவன் புரியவில்லை என்றால் நல்லா பாருங்க, ஒரு கோடு போட்டாங்க, இது மனிதன் தான், அப்புறம் ஒரு கோடு ஒரு பேர் தான் நல்ல உயரமா போட்டாங்க, இதுதான் மனிதனுடைய ஆசை, இதுதான் நிக்காது, இதுல போனா அடுக்கு, அதுல போனா அடுக்கு, அப்படியே போய்கிட்டே இருக்கும், ஆசை அளவுக்கு போய்கிட்டே இருக்கும். அப்புறம் சொன்னாங்க இடையில ஒரு குறுக்கு கோடு போட்டாங்க, சொன்னாங்க இதான் மௌத், இதான் மௌத் என்று சொன்னார்கள். இந்த ஆசையை தேடி அவன் ஓடிக்கிட்டு இருப்பான், பறந்துகிட்டு இருப்பான், அலைஞ்சுகிட்டு இருப்பான், பல விதமா போராடிக்கிட்டு இருப்பான், குறுக்க மௌத்து அவனுடைய ஆசை நிறைவேறி இருக்காது, அவனுடைய ஆசை நிறைவேறி இருக்காது, மௌத்து வந்து அவனை ஸ்டாப் பண்ணுவர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையுடைய கவனமுடைய மறுமைக்கான தயாரிக்குரிய நல்ல மக்களை நம்மை ஆக்கியிருக்கிறோம். எந்த அளவு மறுமையினுடைய கவலை அக்கறை நமக்கு இருக்குமோ அமல்களை அதிகப்படுத்தும், பாவங்களை விட்டு தௌபா செய்து விலகி அந்த மௌத்தை எதிர்கொள்வதற்காக, ஆகிரத்திலே சந்தித்து அந்த விசாரணை நாளிலே நாம் பதில் சொல்வதற்காக நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய, ஆகிரத்துக்காக வாழக்கூடிய, துன்யாவுடைய ஆசாபாசங்களிலே மூழ்கி வறுமையை மறக்கக்கூடிய நிலையிலிருந்து பாதுகாத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை வைப்பனாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அலீ வ அஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர்.